அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. மே மாதம் 31 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில் இலங்கையில் நிலச்சரிவால் வெளியேற்றப்பட்ட குடும்பங்கள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அதே இடங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
இந்து
கோயில்களில் வழிபாடுகளின் ஒரு பகுதியாக ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை பலியிடும் வழக்கத்தை தடை செய்ய இலங்கை அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் ஏற்படும் தாக்கம்.
இது சம்பந்தமாக அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயாரிக்க வேண்டிய ஒரு அவசியம் வற்புறுத்தப்பட்டிருக்கிறபடியால் அமைச்சரவையினுடைய பத்திரத்தோடு தான் நாங்கள் அதை மேலும் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம்.
மற்றும் தமிழக செய்திகளை கேட்கலாம்.
வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி, பிரமிளா கிருஷ்ணன்.
மலேசியாவில் கணினி சார்ந்த பாஸ்போர்ட் பரிசோதிக்கும் அமைப்பை சீர்குலைத்ததற்காக 15 குடிவரவுத்துறை அதிகாரிகளை மலேசிய அரசு பணி நீக்கம் செய்துள்ளது. மேலும் அங்கு பணியாற்றி வந்த 65 அதிகாரிகள் வேறு இடங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் என குடிவரவுத்துறையின் இயக்குநர் தலைவர் டுடுக் செரிக் சாகிப் குஸ்மி தெரிவித்துள்ளார். மலேசிய விமான நிலையங்களில் அடிக்கடி நிகழும் கணினி வலையமைப்பு சீர்குலைவுகளின் போதெல்லாம் சில வெளிநாட்டவர்கள் சர்வதேச குற்றவியல் பின்னணி சோதனைகளுக்கு உட்படுத்தப்படாமல் பாதுகாப்பு சோதனைகளை கடந்து செல்ல அனுமதிக்கப்படுவது போல் தோன்றும் சம்பவங்கள் குறித்து கடந்த மாதம் அதிகாரிகள் விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிட்டிருந்தனர்.
சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்ததாக குற்றம் சாட்டி மத்திய பிரதேச மாநில அரசு அதன் மூத்த அதிகாரி ஒருவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அஜய் கங்வார் என்ற இந்த அதிகாரி கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் பதவியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பேஸ்புக்கில் கங்வார் மோடியின் கொள்கைகளை விமர்சனம் செய்யும் செய்தி ஒன்றை லைக் செய்து அரசுக்கு எதிரான நையாண்டி செய்யும் கருத்தையும் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. தனக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கருத்தியல் போரோடு தொடர்புடையது என்று கங்வார் விவரித்துள்ளார்.
ஃபலுஜா நகரில் நுழைய கடுமையாக சண்டையிட்டு வரும் ஈராக் அரசு படைகள் அந்நகரின் தெற்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் 4 மணி நேர எதிர்த்தாக்குதல்களை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஐஎஸ் தீவிரவாதிகள் தங்கள் தாக்குதல்களை நுவைமியாவின் புறநகர் பகுதியில் சுரங்கங்களின் மூலமாகவும் ஸ்னைப்பர் மற்றும் கார் வெடிகுண்டுகள் மூலமாகவும் விடியற்காலையில் தொடுத்தார்கள் என ஈராக்கிய சிறப்பு படை அதிகாரிகள் கூறினர். ஐஎஸ் தீவிரவாதிகள் 100 குடும்பங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக ஐநா சபையின் அகதிகள் முகமின் பேச்சாளர் வில்லியம் ஸ்பின்லர் தெரிவித்துள்ளார்.
UNHCR has received reports of casualties among civilians in the
ஈராக் ராணுவத்தின் ஒருங்கிணைந்த தளபதி 75 ஜிஹாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார்.
கடந்த வாரம் ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராணுவ விமானி நடியா சவுசென்கோ உக்ரைனின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆற்றிய உருக்கமான உரையில் ரஷ்யாவில் உள்ள உக்ரைனியர்களின் விடுதலைக்காக போராடுவதை தனது முன்னுரிமையாக கொள்ளப்போவதாக சபதம் மேற்கொண்டுள்ளார். நிச்சயமாக ஒவ்வொரு சிறை கைதியையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறியுள்ளார். அவர் தன் உரையை மேற்கொண்ட போது மேடையை உக்ரைனின் தேசிய கொடியால் போர்த்தி தேசிய கீதத்தை பாடினார்.
பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு லண்டனில் உள்ள மருத்துவமனையில் திறந்த இருதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. தனது தந்தை குறித்த இச்செய்தியை ஷெரீஃபின் மகள் மரியம் ட்விட்டர் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஷெரீஃபின் அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டதாகவும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு விட்டதாகவும் மரியம் தெரிவித்துள்ளார்.
சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள இட்லிப் நகரில் மருத்துவமனை மற்றும் மசூதி மீது ரஷ்யா குண்டு வீசியதாக துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குண்டுவீச்சு தாக்குதலில் பொதுமக்களில் 60 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 200 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா மற்றும் சிரிய கூட்டணிகளை ஏற்க இயலாத குற்றங்கள் இது என்று கூறி துருக்கி இதை மறுத்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை கேகாலை மாவட்டத்தில் நிலச்சரிவால் வெளியேற்றப்பட்ட 50 மேற்பட்ட குடும்பங்கள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக பழைய இடங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்திகளுடன் உதயகுமார்.
கேகாலை மாவட்டம் புளோத்கோபிட்டிய பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு அனர்த்தத்தை அடுத்து வெளியேற்றப்பட்டிருந்த கழுப்பான தோட்ட மக்கள் மீண்டும் பழைய இடத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உயிருக்கு உத்தரவாதமற்ற முறையில் தாங்கள் பழைய இடங்களுக்கு தற்போது திரும்பியுள்ளதாக தோட்ட மக்கள் கவலையுடன் கூறுகின்றார்கள்.
எதிர்பார்க்கணும்.
மழை பெஞ்சா வீட்டுக்கு இருக்கவே இயலாது. இதுக்கு முதல் சொன்னாங்க, இந்த லைத்துல கொஞ்சம் தண்ணி கலங்க வந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க, உயிரை காப்பாத்திக்க பாருங்க, சாமான் சட்டு விட்ட பாக்க வேணானே, அதை கேட்டுக்கிட்டு தான் நாங்களும் இருந்தோம். இப்ப சொல்றாங்க இந்த லயம் நல்லா இருங்கன்னு சொல்லி, நாங்க இந்த லைத்துல இருக்க மாட்டோம். தயவு செய்து எங்களுக்கு இதுல இருக்கனா இயலாது.
அங்குள்ள பாடசாலை கட்டிடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்த இம்மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக சப்ரகமுவ மாகாண சபை உறுப்பினரான அண்ணாமலை பாஸ்கரன் பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார்.
நூற்றுக்கு நூறு வீதம் மன திருப்தியுடன் அவர்கள் செல்லவில்லை என்பது எனக்கு விளங்குகின்றது. இருந்தாலும் அந்த சூழ்நிலை, அது ஒரு அது பெரும்பான்மை மக்களுடைய பிள்ளைகள் படிக்க ஒரு பாடசாலை ஸ்கூல்ல இருக்கவும் முடியாது. சரியான பாமர மக்கள் அவங்கள நாலு பேர் நாலு விதமா கலைக்கும் போது அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த மக்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஒரு அதுதான் உண்மை. அது மாத்திரமல்லாமல் தோட்ட நிர்வாகம் கூறியிருந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கூடாரங்களை அமைத்து தரலாம் என்று கூறியிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் ஒரு கூடாரம் கூட அமைத்து கொடுத்திருக்கவில்லை. அந்த மக்கள் ஏற்கனவே மண் சரிவு அபாயம் வரும் என்று கூறிய அதே அந்த குடிமனைகளுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. நேற்று வந்து மழை பெய்யும் போது அத்தனை பேரும் திரும்ப கோயில தான் தங்கி இருக்காங்க. தேசிய கட்டிட ஆய்வு மையத்தினர் அங்கு இங்கு மீண்டும் மண் சரிவு வரும் அபாயம் இருக்கின்றதா என்று ஆராய்ச்சி செய்ததாக கூறியிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் நூற்றுக்கு நூறு விதம் அந்த ஆராய்ச்சி அவர்கள் திறன்பட செய்தார்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு நிலவுகின்றது. ஏனென்றால் அவர்கள் போன உடனே திரும்பி வந்து இங்கு தங்கலாம் என்றுதான் கூறியிருந்தார்கள். எங்களுக்கு நூற்றுக்கு நூறு விதம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஆகவே மக்கள் அச்சத்தோடு தான் அந்த இடத்தில் மீண்டும் சென்றிருக்கின்றார்கள்
என்றார் மாகாண சபை உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரன். நாளை கேகாலை மாவட்டத்துக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதியின் கவனத்துக்கு இந்த விடயம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
உதயகுமார். இலங்கையில் சிறுநீரக திருட்டு மோசடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஏழு இந்தியர்களுக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதுகுறித்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறுநீரக வியாபாரம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏழு இந்திய பிரஜைகளின் பிணை மனுக்களை நிராகரிப்பதாக கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஆனால் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதமாக முடிவுக்கு கொண்டு வருமாறு நீதிபதி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்ததாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் லக்ஷாண்டஸ் தெரிவித்தார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த போலீசார் சட்ட விரோத சிறுநீரக வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு இலங்கை ஒரு முக்கிய கேந்திரஸ்தானமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றதா என்பது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சட்டமா அதிபர் தங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டால் அதன் மூலம் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட அவகாசம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை மேலும் தடுப்பு காவலில் வைக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்தரப்பின் வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டு குறித்து பரந்த அளவில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும், சிறுநீரக அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கிய சுகாதார சேவை பணிப்பாளர் பாலித மகிபால உட்பட பிரதான வைத்தியர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீரக அறுவை சிகிச்சைகளுக்கு சுகாதார சேவை பணிப்பாளர் பாலித மகிபாலவே அனுமதி வழங்கியதாக வழக்கறிஞர் லக்ஷாண்டாஸ் தெரிவித்தார். இவ்வாறான அதிகாரிகளை கைது செய்வதை தவிர்த்து போலீசார் சந்தேக நபர்களை 90 நாட்களுக்கும் மேல் தடுப்பு காவலில் வைப்பதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த வழக்கறிஞர் இந்திய அரசாங்கம் விடுத்து வரும் அழுத்தங்கள் காரணமாகவே போலீசார் இவ்வாறு செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபர்களை மேலும் எதிர்வரும் 14 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார்.
கே எஸ் உதயகுமார். இந்து கோயில்களில் கால்நடைகளை பலியிடும் வழக்கத்தை தடை செய்ய இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் நோக்கம் குறித்து இந்து கலாச்சார அமைச்சகத்தின் செயலாளர் சிவஞான ஜோதி அவர்களிடம் கேட்டேன்.
இந்த மசோதாவினுடைய நோக்கம் வந்து இந்து ஆலயங்களை மிருகப்பலி செய்வதை நாங்கள் தடை செய்வதற்கான ஒரு மசோதா. ஏனென்றால் ஒன்று நாங்கள் யோசிக்கிறோம், அப்பையும் மனிதர்களை போல் ஏனைய உயிரினங்களுக்கும் உலகத்துல வாழ்றதுக்கு அவர்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு, இந்த அனிமல் ரைட்ஸ் என்று சொல்லுவோம். ஆகவே அந்த அடிப்படையில அவர்களுக்கும் அந்த வாழ்ற உரிமை இருக்கிறபடியால் சில கோயில்கள்ல கூடுதலான மிருகப்பலிகளை முன்னெடுக்கின்ற ஒரு செயற்பாடு காணப்படுறபடியால் அத பல பொதுமக்கள் இந்து சமயம் சார்ந்த பெரியார்கள் அவர்கள் இந்த கருத்துக்களின்படி அது அவ்வளவு விரும்பத்தக்கதல்ல. இந்த மசோதாவை கொண்டு வந்து அதோட நாங்கள் ஒரு கருத்து கணிப்பும் செய்ய யோசிக்கிறோம். இதை பத்திரிகைகளிலே இந்த மசோதாவில் உள்ள பல விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலம் மக்களுடைய அபிப்பிராயங்களையும் எடுத்துக்கொண்டு இப்ப தற்போதைக்கு இந்த மசோதா முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது லீகல் டிராஃப்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. இது சம்பந்தமாக அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயாரிக்க வேண்டிய ஒரு அவசியம் வற்புறுத்தப்பட்டிருக்கிறபடியால் அமைச்சரவையினுடைய பத்திரத்தோட தான் நாங்கள் அதை மேலும் முன்னெடுப்பதற்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அப்ப அப்படி போகும் பொழுது அதிலே மக்களுடைய கருத்து கணிப்பையும் உள்வாங்கிக் கொண்டு இத பாராளுமன்றத்துக்கு கொண்டு போறதுக்கான முன்னேற்பாடுகளைத்தான் நாங்கள் எங்களுடைய அமைச்சு முன்னெடுக்க உள்ளது.
எவ்வளவு காலம் பிடிக்கும் இந்த நடைமுறைகள் மேற்கொள்வதற்கு?
இந்த நடைமுறைகள் மிகவும் குறுகிய ஒரு 3 மாதங்களுக்குள் முடிக்கலாம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது.
இப்ப இந்த கலாச்சார ரீதியாக இது வந்து ஒரு சரியான முடிவு இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு வரலாம் இல்லையா?
அப்படியான ஒரு முடிவு வர்றதுக்கு நாங்கள் இப்போதைய கருத்து கணிப்பு மக்களுடைய அபிலாசைகள் மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கின்ற பொழுது எங்களுடைய இந்து கலாச்சார திணைக்களமும் அதை அவர்களும் வலியுறுத்தி வருகின்றார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட இந்து சமய பிரமுகர்கள் எல்லாரும் பீரியோடிக்கலியாக கூப்பிட்டு மீட்டிங்ஸுகள் அதுகளெல்லாம் வைக்கிறவர்கள், அவர்களோட பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் அதுகளெல்லாம் நடத்துகிறவர்கள். அப்போ அவர்கள்ட்ட இருந்தும் வர்ற கோரிக்கைகள் தான் கோரிக்கைகளிலே இது ஒரு மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கோரிக்கையாக காணப்படுகிறது.
மக்களுடைய கருத்தை அறிவதற்கு முன்னதாக நீங்கள் மற்ற அரசியல் கட்சிகளுடன் எதிர்கட்சிகளுடன் இது தொடர்பாக ஆலோசித்தீர்களா?
பொதுவாக இது ஆலோசிக்கப்பட்ட பொழுது கன பேர் இதுக்கு சார்பாக இருக்கிறார்கள். எல்லாரும் பெரும்பாலானவர்கள் எல்லாரும் இதனை ஆதரிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்து சமயம் சார்ந்த பல அரசியல் பிரமுகர்கள் சமயம் சார்ந்தவர்கள் சமூக ரீதியாக உள்ள இந்து சமயத்தில் குரல் கொடுக்கின்றவர்கள் அப்படியான நிறுவனங்கள் எல்லாம் கூடுதலாக இதுக்கு கூடுதலான ஆதரவை தருகின்ற ஒரு நிலைமை இலங்கையில் காணப்படுகின்றது.
சிவஞான ஜோதி, மாகாண சபையை புறக்கணித்து முடிவுகள் எடுக்கப்படுவதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மாகாண சபையை புறக்கணித்து மக்களின் தேவைகள் தொடர்பில் அரசு தரப்பினர் தீர்மானங்கள் எடுப்பதை வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் கண்டித்திருக்கின்றார். யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே இந்த கண்டனத்தை அவர் இன்று வெளியிட்டிருக்கின்றார். வடமாகாணத்தின் அரசு நிர்வாகத்திற்கு பொறுப்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள வடமாகாண சபை செயற்பட்டு வருகையில் மத்திய அரசு பல வேலை திட்டங்களை அந்த சபைக்கு தெரியாமல் முன்னெடுத்து வருகின்ற நிலையிலேயே விக்னேசன் அவர்கள் இந்த கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்.
அரசியல் மட்டத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நிர்வாக மட்டத்தில் எடுப்பது எமது மக்களுக்கு பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்பது எனது கருத்து. உதாரணத்துக்கு அரசாங்க அலுவலர்கள் ராணுவத்திற்கு பயந்து எமது மக்களின் காணிகளை ராணுவத்திற்கு வழங்குவது மக்களை பாதிக்கும். அலுவலர்களால் அவை பற்றி ராணுவத்துடன் முரண்பட முடியாது. அதனை மக்கள் பிரதிநிதிகளாகிய நான் தான் செய்ய வேண்டும். இதை யாவரும் கவனத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என திமுக கோரியுள்ளது. இது குறித்து முரளிதரன்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் 3 கண்டெய்னர் லாரிகளில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ஆகியோருக்கு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரியிலிருந்து மொத்தம் 8 கண்டெய்னர் லாரிகளில் பணம் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவற்றில் 5 லாரிகள் தமிழக எல்லையை கடந்து ஆந்திராவிற்குள் சென்றுவிட்ட நிலையில் 3 லாரிகள் மட்டுமே பிடிபட்டிருப்பதாகவும் திமுக கூறியுள்ளது. 3 கண்டெய்னர் வாகனங்களில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம் தங்களுடையதுதான் என பாரத ஸ்டேட் வங்கி குறிப்பிட்டிருக்கும் நிலையில் அதற்கான ஆவணங்கள் சரியானதாக இல்லை என திமுகவின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பிரதமருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் ஆணை பெறப்பட்டதாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டாலும் 570 கோடி ரூபாய் பணத்தை அனுப்புவதற்கு ரிசர்வ் வங்கியின் சென்னை கிளை எந்த அனுமதியும் தந்ததாக தெரியவில்லை என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகனங்கள் பிடிபட்ட உடனேதான் இம்மாதிரி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் உண்மையிலேயே இந்த பணம் பாரத ஸ்டேட் வங்கியின் கோயம்புத்தூர் கிளையிலிருந்து விசாகப்பட்டினம் கிளைக்குத்தான் கொண்டு செல்லப்படுகிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. ஆகவே இந்த விவகாரம் குறித்து சிபிஐயும் அமலாக்கப் பிரிவும் விசாரிக்க உத்தரவிட வேண்டுமென திமுக தனது மனுவில் கோரியுள்ளது.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.